பங்குச்சந்தை கருவி. எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்கு தெரிவதில்லை. எனவே தோல்வியை தழுவுகிறார்கள். என்ன இங்கே ஒரே பரபரப்பு என்று கேட்டார் எடிசன். பங்குச்சந்தையில் பங்குகளின் விலையை அறிவிக்கும் கருவி பழுதடைந்து விட்டது. அதைத்தான் இந்த பையன்கள் கத்தி கத்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார் நண்பர். 100 பேர் மட்டுமே நிற்கக்கூடிய இடத்திலே 300 பேர் நின்று கொண்டு கத்துவது காதை பீக்கிறது என்றார் பக்கத்திலிருந்தவர். இயந்திரத்தை நிர்வகிப்பவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் லா. எடிசன் பாஸ்டனிலிருந்து வந்து அந்த நியூயார்க் கட்டிடத்தில்தான் 3 நாட்கள் தங்கியிருந்தார். அவர் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் இயங்கும் கருவிகள் எப்படி வேலை செய்கின்றன என்று கவனிப்பார். அந்த கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்த அந்த கருவியின் இயக்கத்தை கூர்ந்து பார்த்து அதன் இயக்கத்தை தெரிந்து கொண்டிருந்தார். எனவே அவரது நண்பரிடம், அந்த கருவி இருக்கும் இடத்திற்கு இவர்கள் என்னை அனுமதித்தால் என்னால் சீர் செய்ய முடியும் என்று நம்புகிறேன் என்றார் எடிசன். கருவியின் பொறியாளரிடம் எடிசனை அழைத்துச் செல்லும்படி பணித்தார் லா. எடிசன் கீழே போய் பார்த்தார். அந்த கருவியில் கனமான சுருள் ஒன்று கழன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதுதான் இயக்கத்தை நிறுத்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் எடிசன். அதை சரியாக பொருத்தினார். கருவி இயங்கத் தொடங்கியது. அந்த இயந்திரத்தோடு இணைப்பு கொண்ட பங்குச்சந்தை உறுப்பினர்களின் இயந்திரங்களும் சரியாக இயங்கின. எல்லோரும் எடிசனை பாராட்டினர். டாக்டர் லா எடிசனை அழைத்து, நாளை காலை என்னை வந்து பார் என்றார். மறுநாள் காலை எடிசன் அவரை சந்தித்தார். எடிசனை பற்றி முழு விவரங்களையும் லா கேட்டு அறிந்து கொண்டார். அந்த இயந்திரத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை அவரிடம் விடுவதாகவும் அங்கிருந்தபடியே ஆய்வுகளை தொடர்வதற்கும் உதவுவதாக சொன்னார். எடிசன் மகிழ்ந்து போனார். முதல் மாத சம்பளம் வந்ததும் தந்தைக்கு கடிதம் எழுதினார். அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவர் என்ன கேட்டாலும் வாங்கிக் கொடுங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொடுங்கள். எவ்வளவு பணம் வேண்டுமென்று எழுதுங்கள், நான் அனுப்புகிறேன். அவருடைய தாய் அப்போது பக்கவாத நோயினால் செயலெழுந்து படுத்த படுக்கையாக இருந்தார். மகனின் வளர்ச்சியைக் கண்டு உடல் தளர்ந்த நிலையிலும் மனம் பூரித்தார் நான்சி. பிராங்க்லின் போப் என்ற மின்பொறியாளர் மிக துடிப்புள்ள இளைஞர். அவர் எடிசனிடம் தோழமை பூண்டார். பிராங்க்லின் டாக்டர் லாவுடன் வியாபார கூட்டு வைத்திருந்தார். எடிசனும் அவர்களுடன் இணைந்தார். போப்பும் எடிசனும் இணைந்து ஓரிழை அச்சு இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தனர். வாயால் சொல்லிக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக அந்த இயந்திரத்தின் மூலம் பங்குச்சந்தை விவரங்களை அச்சடித்து கொடுத்துவிட முடியும். மிக எளிமையான, அதே சமயம் மிகவும் பயனுடைய பங்கு வர்த்தக கருவி ஒன்றை எடிசன் உருவாக்கினார். அந்த கருவி பங்குச்சந்தைகளில் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவில் மட்டுமன்றி லண்டனிலும் அந்த கருவி உபயோகப்படுத்தப்பட்டது. பங்குச்சந்தை சீரமைப்புக்காக எடிசன் மேலும் பல இயந்திரங்களை உருவாக்கினார். அவற்றின் பதிவு உரிமையும் பெற்றார். அவர் கண்டுபிடித்த கருவிகளின் பயனாக மனித உழைப்பு குறைவாக தேவைப்பட்டது. இவற்றுக்கெல்லாம் கோல்ட் ஸ்டாக் தந்தி நிறுவனம் உதவி செய்தது. எடிசன் இரவு பகல் பாராது உழைத்தார். அவர் தூங்கும் நேரம் மிக குறைவு. 5 மணி நேரம் உழைத்த பின் அரை மணி நேரம் தூங்குவார். தூங்குவதற்கென்று வசதியான கட்டில் எல்லாம் தேவையில்லை. பணி செய்யும் இடத்திலேயே அங்கிருக்கும் ஒரு கட்டையில் படுப்பார். படுத்தவுடன் தூங்கிவிடுவார். சரியாக அரை மணி நேரத்தில் எழுந்து விடுவார். பிறகு சுறுசுறுப்பாக 5 மணி நேரம் உழைப்பார். பிறகு அரை மணி நேரம் தூக்கம். இப்படி தூங்குவது அவரது இயல்பாயிற்று. சில சமயங்களில் தூங்காமலே உழைப்பதும் உண்டு. 50 ஆள்களை வேலைக்கு நியமித்தார். நல்ல சம்பளம் கொடுத்தார். ஆனால் நேர கணக்கெல்லாம் கிடையாது. 12 மணி நேரத்துக்கு குறையாமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவர்தான் கண்காணிப்பாளர், பிழிந்தெடுத்து விடுவார். ஸ்டாக் டீக்கர் என்ற அந்த பங்குச்சந்தை கருவி விற்பனையில் எடிசனுக்கு நல்ல வருமானம். எடிசனிடம் உழைத்தவர்கள் நன்கு உழைத்தது மட்டுமன்றி கற்றுக்கொள்ளவும் செய்தனர். எடிசனின் தொழிற்கூடம் ஒரு பயிற்சி கூடமாகவும் அமைந்தது. அவரது தொழிற்சாலை உலகுக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை மட்டும் கொடுக்கவில்லை, நல்ல தொழிலதிபர்களையும் வழங்கியது.